பிரம்மதேவே என்று முதல் மந்திரம் மூணாவது கண்டத்துல ரொம்ப நாள நடக்கிறதுன்னு சொல்ற பாஷ்யம் நிறைய இருக்குல்ல. முக்கியமான நியாயங்கள்லாம் சொல்றதுனால அவ்வளவு விசாரமாக இருக்கு. இந்த மந்திரத்தை பாஷ்யம் ஆயிடுச்சுனா அதுக்கப்புறம் மூணே கிளாஸ் கேரோபனிடத்தை ஆயிடுச்சு வாரம் இதுல. இந்த பிரம்மாங்கிற பதத்துக்கு சுத்தம் பிரம்மங்கிறதா எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா பிரம்ம பதத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் நிறைய அர்த்தங்கள் உண்டு. சதுர்முக பிரம்மா சரஸ்வதினு ஒரு அம்மா வச்சுட்டு இருக்கோமே அவங்க ஆத்துக்காரர், அவரையும் பிரம்மான்னு சொல்றது வழக்கம் உண்டு. இரண்டுகள் பருக்கும் பிரம்மான்னு சொல்றது வழக்கம் உண்டு. வேதத்துக்கு பிரம்மான்னு பேரு, அதான் பிரம்மோபதேசம்ங்கிற அடோல்யம். பிரம்மோபதேசம்னு உபநயன காலத்துல பண்றாள் என்ன பிரம்மோபதேசம்னா பிரம்மான வேதம்னு அர்த்தம். பிரம்ம யஜ்யம்னு பண்ணிட்டு இருக்கா புருஷாள்ல, அப்படி என்ன வேதத்தை படிக்கிறதுக்கு பிரம்ம யஜ்யம்னு பேரு. இப்படி பிரம்ம சப்தத்துக்கு வேதம்னு அர்த்தம் உண்டு, பிரம்மானா பிராமண ஜாத்தின்னு அர்த்தம். அந்த அர்த்தங்கள்லாம் கொள்ளப்படாதீங்க, பிரம்மான சுத்த பிரம்மத்தை தான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா மேல கதையில ஒரு பில்லுக்கும் நெருப்பால எரிக்க முடியாத அளவுக்கு ஒரு சக்தியை கொடுத்திருக்காருன்னு சொன்னா அது இதனாலதான் முடியும், பிரம்மத்தினால தான் முடியும்னு சொன்னார். அந்த பிரம்மம் இருக்கு என்று சொல்றதுக்கு அனுமானம் ஒண்ணு சொன்னார். எதுவுமே ஸ்ருதி ஸ்மிருதி இருக்கு, இருந்தாலும் பிரம்மத்துக்கு அனுமானத்தையும் பிரமாணமா சொன்னார். ஏன்னா இப்ப லோகத்துல ஒரு குடம்னு ஒரு செய்ய ஒரு பொருள் இருக்குமே, ஆனால் அதை செஞ்சவர் ஒருத்தர் இருக்கணும், ஒரு குலாலன்னு ஒருத்தர் இருக்கும். கொசவன் தான் குடத்தை பண்ண முடியும், கொசவன் இல்லாமல் குடம் வருமா வராது. அதே தான் உலகங்கிறது செய்யப்பட்டது, இந்த உலகத்தை செஞ்சவர் ஒருத்தர் இருக்கணும். யாரா இருக்கலாம், நீரும் நானும் முடியாது, கிரகாலோ லோகபாலாலோ இவாளால முடியாது, அந்தந்த லோகத்தை வேணா அவ கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா சிறுகில பிரபஞ்சத்தையும் 7-14 புவனங்களும் அங்க இருக்கக்கூடியதா இருக்கணும், இவாளையும் அந்தந்த சமயத்துல அவளுக்கு வேண்டியதான கர்ம பலங்களையும் இவைகள்லயும் பண்றதுன்னா இவாளால முடியாது. அப்படிப்பட்டதான சர்வக்கியனான ஈஸ்வரனாலத்தான் முடியும் அப்படின்னு சித்திச்ச பிறகு குரு மீமாம்சகன் அதை அப்படி சித்திக்காது தப்புன்னு மேல பூர்வபட்சம் பண்ணினான். அவன் என்ன சொல்றான், கர்மாவனாலேயே பலம் வருமே அதுக்கு ஈஸ்வரன் அதுக்கு, கர்மா பண்ணினா கர்மாவனுடைய பலம் கர்மாவனால வருது. நம்ம சாதாரணமா லோகத்துல ஒவ்வொரு கர்மாவும் பண்ணிக்கொண்டே இருக்கோம், அது ஆனா நடக்குது. அதுக்கு ஈஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்கா, நம்ம சின்ன பண்ணக்கூடியதான் இந்த காரியங்களுக்கெல்லாம் ஈஸ்வரன் இங்க வர ஒண்ணும் வரலையே. பூமியில மாங்கொட்டையே போடுறோம், ஜலத்தை விடுறோம், கொஞ்ச நாள் ஆனா மாமரம் வருது. நடுவுல ஈஸ்வரன் என்ன பண்ணினான்னு புரியலையே. லோகத்துல ஏதாவது இந்தந்த கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கோமோ அதுல இருந்து பலம் வரதே தவிர, நடுவுல ஈஸ்வரன் வந்து அந்த கர்மா அவருடைய பலத்தை கொடுத்தார் என்கிறது லோகத்துல எல்லோருக்கும் இல்ல. அப்படி அறிவு இருந்தா நிஜமாவே ஈஸ்வரன் வந்து கொடுக்கறான் இருக்குமையானால் நாஸ்திகாளுக்கு ஒரு கர்மா பண்ணினா அதுக்கு பலம் வரப்படாது. ஏன்னா ஈஸ்வரனையே ஒத்துக்கொள்ளதையோ இல்லையோ. ஆனா ரொம்ப காரியங்கள் அவளுக்குதான் சித்திக்கிற போல லோகத்துல காணப்படுறது. ஆகையால் இந்த ஈஸ்வரங்கிறவரை ஒத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லையேன்னு ஆரம்பிச்சுட்டா. கர்மாவனாலேயே பலம் வர தெரிய ஈஸ்வரனை ஒத்துக்கொள்ள வேண்டியது இல்லையே அப்படிங்கிற ஒரு மதம். அதற்கு விஸ்தாரமாக விசாரம் பண்ணி கர்மானது ரெண்டு விதம். ஒண்ணு இந்த ஜென்மாவிலேயே அதனுடைய பலத்தை நாம் பார்க்கக்கூடியதான கர்மாக்கள் சிலது, இந்த ஜென்மாவில அதனுடைய பலத்தை பார்க்க முடியாததான கர்மாக்கள் சிலது. இப்ப யாகத்தை பண்றோம் அதனால ஸ்வர்கலோகம் வருதுன்னார், அதெல்லாம் இந்த ஜென்மாவில நம்ம பார்க்க முடியாது. சிலது நம்ம பண்ணிட்டே இருந்து பார்த்துட்டே இருக்கோம், அதனுடைய பலமும் நமக்கு அனுபவிக்கப்படுகிறது. பசிக்கிறது சாப்பிடுறோம், சாப்பிட்டா பசி தீர்றது, இது இப்பொழுதுமே நம்ம பார்க்கிறோம். சாப்பிடுறது எனக்கூடியதான ஒரு செயலுக்கு அதனுடைய பலமானது, பசி தீர்வது எனக்கூடியதான பலமானது திருஷ்டமாக இப்பொழுதே நமக்கு ஆகப்படுகிறது. அதே போல சிலதெல்லாம் ஒரு மாசம் ஒத்துப்பார்கள், ஒரு மாசம் ஆன பிறகுதான் கையில சம்பளப்படுது, அதுவும் திருஷ்ட பலம் தான். அதே போல பயிர் செலவு பண்றான் உழவர், அவனுக்கு அடுத்த நாளே வரல, எப்ப வருது, ஒரு வருஷம் ஆன பிறகு அவனுக்கு பலமானது வருது. இந்த இடங்கள்ல எல்லாம் இந்த கர்மாக்களானது பலத்தை கொடுக்கும் காலத்தில் நம்ம ரெண்டு விதமா பார்த்திருக்கோம். என்னது, பீஜ க்ஷேத்ர சம்ஸ்கார பரிரட்சா விஞ்ஞானவத் கர்த்தரபேட்சா பலம். பீஜங்கள் இந்த விதைகள், அதுக்கு சம்ஸ்காரம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். க்ஷேத்திரம் வயல், அதற்கு எப்படி சம்ஸ்காரம் பண்றதுன்னு தெரியணும். சம்ஸ்காரம் பண்ணினா போறாது, அதை காப்பாத்த தெரியணும். ஆடு மாடு வந்து அந்த மேஞ்சி போகாம அதை காப்பாத்த தெரியும். இவைகளெல்லாம் பண்ணி கொண்டு அந்த அறிவு இருக்கக்கூடியதான ஒரு கர்த்தா யார் இருக்கானோ அவனாலதான் அந்த பலமானது பின்னால் உண்டாகிறது. அது ஒரு செட்டு பலம். இன்னொரு பலம் என்னன்னா, நாம வேலை செஞ்சோமே ஆனால் அந்த வேலையை வேலை போன பிறகும் அந்த கிரியை நஷ்டமான பிறகு இவர் இந்த செயலை செய்தார் என்று அறிந்து கொண்டு ஒருவர் அந்த பலத்தை நமக்கு கொடுக்கிறார். ஒரு எஜமான நீங்க ஏதோ வேலையை செஞ்சிருக்கீர்கள், அந்த வேலையானது பார்த்தார், இவர் வேலை செஞ்சாருங்கிறது கவனிச்சார், பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவர் அந்த பலத்தை நமக்கு கொடுக்கிறார். அந்த செஞ்சதான் அந்த வேலையானது அங்க இருக்கா இல்லையா என்கிறது நிர்பந்தம் இல்லை. சமையல்காரர் சமைக்கிறார், சமைச்ச பிறகு அதை எல்லாரும் சாப்பிடுறோம், அப்ப என்ன ஆயிடுது, அந்த செஞ்சதான அந்த செயலானது போயிடுது. ஆனால் அது போன பிறகும் அந்த எஜமானியானவர் இவர் வேலை செய்தார் என்று அறிந்து கொண்டு அதற்கு பிறகு அதுக்கு தக்கவாறு சன்மானம் கொடுத்து கொண்டிருக்கார். அப்ப இது என்ன, சேவியனான யாரோ இருக்கானோ அவனுடைய புத்தியில இவர் வேலை செஞ்சார் எனக்கூடியதான சம்ஸ்காரம் ஏற்பட்டு அதனால ஒரு பலத்தை கொடுக்கிறார். அதே விதமாக இந்த லோகத்துல மனுஷியாளுக்கு ஏற்படக்கூடியதான புண்ணிய பாப கர்மாக்கள் எல்லாம், யாகாதிகளுடைய கர்மாக்கள் எல்லாம், அதாவது செஞ்சு முடிச்சதுமே அது நாசமான போயிலும், அதை அறிந்ததான ஒரு பரமேஸ்வரன் அவளுக்கு தக்கவாறு தகுந்த சமயத்தில் தகுந்த தேசத்தில் தகுந்த காலத்தில் தகுந்த நிமித்தத்தில் அவளுக்கு பலத்தை கொடுக்கிறார் என்று சொல்வதுதான் சரி. ஆகையால் கேவல கர்மாக்கள் பலம் வராது, பலத்தை கர்மாக்களை அறிந்து அந்த பலத்தை கொடுக்க வேண்டியதான ஒரு ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு தீர்மானம் பண்ணினோம். ஏதாவதா என்னாச்சுனர் தஸ்மாத் சித்தா சர்வஜ்ஞா ஈஸ்வரஹா. ஆகையால் என்ன தெரிஞ்சது, சர்வஜ்ஞனான ஒரு ஈஸ்வரன் இருக்கிறார் என்று தீர்மானம் ஆச்சு. அவர் எப்படி சர்வ ஜந்து புத்தி கர்ம பல விபாக சாட்சி, சர்வ ஜந்து பரந்தமெனக்கே எவர் இருக்காளோ எல்லோருடைய இதயத்திலும் இருக்கார். இதயத்துல எங்கே இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்கார், புத்தி கர்ம பல விபாக சாட்சி. அவளுக்கெல்லாம் என்னென்ன எண்ணங்கள் உண்டாகிறது, புத்தினா எண்ணங்கள் அறிவுகள், அதோட மட்டுமல்ல அந்த இரவு அறிவுகள்னால என்னென்ன கர்மாக்களை அவாவா பண்ணி கொண்டிருக்கா, மானசிகமான கர்மாவோ வாச்சிகமான கர்மாவோ அல்லது சாரீரிகமான கர்மாவோ, சரீரத்தில் செய்யக்கூடியதான வேலைகளோ, மனசுனால நினைக்கப்படக்கூடியதான வேலைகளோ அல்லது வாக்குனால சொல்லக்கூடியதான வேலைகளோ, இவையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கார் இதயத்துல இருந்து கொண்டு அவர். கர்ம சர்வ ஜந்து புத்தி கர்ம, அதோட மட்டுமல்ல அவளுக்கு இந்தந்த செயல்களை என்னென்ன பண்ணினா அவளுக்கு தக்கவாறு பலத்தை நான் கொடுக்கணும் என்று அந்த பலமும் அறிந்தவர். ஆகையால் கர்ம பல விபாக சாட்சி. சில கர்மாக்களை சில பேர் சேர்ந்து செய்யற, அந்த சேர்ந்து செய்யறப்ப ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பலம்னு சேர்த்து கொடுக்கணும், பிரிச்சு கொடுக்கணும். சில விவகாரங்கள்லாம் உத்தியோகங்கள்லாம் முன்னெல்லாம் ஒத்தரே பண்ணல, ஒரு காரியத்தை ஒருத்தர் பண்றா, இன்னொரு காரியத்தை இன்னொரு பண்றா, பத்து பேர் சேர்ந்து பத்து காரியத்தை பண்ணின, அத்தனைக்கும் பலத்தை கொடுக்கும் பொழுது யானாருக்கு என்னென்ன தக்கவாறு ஒரு பலத்தை, அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவ எப்படி பண்ணிட்டு இருக்கா, எந்த விதமா பண்ணிட்டு இருக்கா, அதுக்கு தக்கவாறு பலத்தை கொடுக்கணும். இதெல்லாம் பரமேஸ்வரனுக்கு தெரியும். கர்ம பல விபாக சாட்சி. அவர் எங்க இருக்கார், சர்வபூதாந்தராத்மா, எல்லா பிராணிகளுக்கும் அந்தராத்மாவா இருக்கார், சகல பிராணிகளுடைய ஹிருதயத்திலையும் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கார், சர்வபூத அந்தராத்மா. ஆகையால் வேற எங்கேயோ பரமாத்மா இருக்கார் நினைக்காதையும், உங்க ஹிருதயத்துல தான் இருக்கார். எல்லோருக்கும் தெரிந்தது, எல்லோராலையும் எப்பொழுதும் அறிந்து அறியப்பட்டு கொண்டே இருக்கும் பொருளாக அந்த அபரோட்சமாக அந்த பிரம்மம் இருக்கு. சாட்சாத் அபரோட்சம், சாட்சாத் அபரோட்சம்னா என்ன அர்த்தம், லோகத்துல ஒரு படத்தை பார்க்கும் பொழுது அதற்கு விருத்தி வேணும், கண்ணு வேணும், இவைகள்லாம் வேண்டியது. ஆனா பிரம்மத்தை அறிவதற்கு கண்ணை திறந்திருக்கணும், கண்ணை மூடினா நமக்கு நமக்குள்ள இருக்கிற நான் எனக்கூடியதான எண்ணம் வராதுன்னு கிடையாது. கண்ணை மூடிட்டு இருந்தாலும் நான் தெரியும், கண்ணை திறந்தாலும் நான் இருக்கும். இந்த புலன்களுடைய ஒரு தயவு தேவையுடைய இல்லை. படத்தை பார்க்கணுமே ஆனால் கண்ணு எனக்கூடியதான புலன் வேண்டியிருக்கு, சத்தத்தை கேட்கணுமே ஆனால் காது எனக்கூடியதான புலன் அது தேவையா இருக்கு, அதே சுவையா அறியணுமே ஆனால் நாக்கனுடைய தயவு தேவையா இருக்கு, ஆனா ஆத்மாவை அறியணுமே ஆனால் ஒத்தருடைய தயவு வேண்டாம், அந்த மனசானது தானா அறிய முடியும். ஆகையால் என்ன, சர்வாந்தராயாத்மா சர்வாந்தரா, அவர் தான் சாட்சாத் அபரோட்சம் பிரம்மா, யாத்மா சர்வாந்தரா, எல்லாத்துக்கும் உள்ள இருக்கார் அவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆத்மா ஜந்துனா, அவர் தான் ஆத்மா. இங்க ஜந்துனா பிறந்தமெனக்கு இருக்கிறவருக்கு எல்லோருக்கும் தான், ஏன்னா விதுஷாமன் எல்லாம் சொல்லல, படிச்சவாளுக்கு தான் ஆத்மான்னு சொல்லல, இல்ல புருஷானாம் ஸ்திரீனாம் அப்படின்னு சொல்லல. யார் யார் பிறந்திருக்காளோ எல்லோருடைய இதயத்திலயும் பரமாத்மா இருக்காரு. ஒண்ணு நீங்க பார்க்கலன்னு அவர் என்ன பண்ணுவார், அவர் எல்லோருடைய இதயத்திலையும் பரிபூர்ணமா உட்கார்ந்துட்டு இருக்கார். ஆகையால் சயேவாத்திர ஆத்மா ஜந்தூனாம், அவரை தவிர மற்றொரு உலகத்துல கிடையாது. சுவாமி நான்யோதோஸ்திரோதாவந்தாவிக்யாதா, அவரை தவிர இன்னொரு பார்க்கிறவரோ கேட்கிறவரோ ஒருத்தரும் கிடையாது. இதயத்துல இருந்து கொண்டு கண் வழியாக அவர் தான் பார்க்கிறார், காது வழியாக அவர் தான் கேட்கிறார், மூக்க வழியாக அவர் தான் முகருகிறார். இந்த புலன்கள்லாம் வேலை செய்யறதுன்னு அவரால் தான் முடியும். அவர் தான் பார்க்கிறவரோ கேட்கிறவரோ நடக்கிறவரோ அவர் தான். நாம எல்லாம் ஜீவன் ஜீவன் வேற யாரையோ நினைச்சிட்டு இருக்கோம். நடக்கிறதோ எல்லா செயலும் யாரால் நடக்கிறது, அவரால் தான் நடக்கிறது அப்படிங்கிறது. சயேவாத்திர ஆத்மா ஜந்தூனாம் மற்றவர் ஒருவரும் உலகத்தில் இல்லை, இருக்கிறது ஒருவர் தான், பரமாத்மா ஒருவர் தான். நான் ஞதோஸ்தி விஜ்ஞாத்ரு இத்யாதி ஆத்மாந்தர பிரதிஷேத ஸ்ருதே. ஆகையால் உலகத்துல எத்தனை ஆத்மா இருக்கான்னு 16 கோடி ஆத்மா இருக்கான்னு சொல்லக்கூடாது. ஒரே ஆத்மா தான், எல்லோருடைய இதயத்திலையும் இருக்கிறவரும் ஒருவர் தான் அப்படி. ஆத்மாந்தர பிரதிஷேத ஸ்ருதே தத்வமசி இதி ச ஆத்மத்வ உபதேசாத். தத்வமசி அப்படின்னு எல்லோருக்கும் ஆத்மா ஒண்ணுத்தான் சொல்லு. இப்ப உலகத்துல ஒரு 1000 ஜலபாத்திரம் வச்சிருந்தான், 1000 பாத்திரங்களை வச்சு ஒவ்வொரு பாத்திரத்திலையும் ஜலத்தை ரொப்பி அப்படி வச்சிருந்தான். சந்திரோதயமானது ஏற்பட்டது, அந்த சந்திரன் 1000 ஜலபாத்திரத்திலையும் பிரதிபிம்பித்தார். ஒவ்வொரு பாத்திரத்திலையும் பார்த்தா ஒவ்வொரு விதமாக சந்திரன் தெரியும், எல்லா பாத்திரத்திலையும் சந்திரனுடைய பிரதிபிம்பம் ஏற்பட்டது. ஆனால் இத்தனை பிரதிபிம்பங்களும் எத்தனை இருக்குன்னு குழந்தை என்றது, 1, 2, 3 ஒவ்வொரு பாத்திரத்தையும் சந்திரனை பார்த்து பார்த்து என்றது. அத்தனை சந்திராள் இருக்காளோ இல்ல, இருக்கிறது என்னன்னா ஒரே சந்திரன் தான். அப்பொழுது ஒவ்வொரு பாத்திரத்துல இருக்கக்கூடியதான சந்திரனும் ஆகாசத்துல இருக்க சந்திரனும் ஒருவர் தான். என்ன, அவர் தான் பிம்பம், இந்த பாத்திரத்தில் இருக்கிறது பிரதிபிம்பம். அதே விதமாக இருக்கக்கூடியதான பரமாத்மா ஒருவர் தான். அந்த ஒரு பரமாத்மா ஒவ்வொரு மனது எனக்கூடியதான அவாவாளுடைய கண்ணாடியில தனித்தனியாக பிரதிபிம்பித்திருக்கார். ஆகையால் நாம் ஜீவன் ஜீவன் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கோம். வசுதா ஜீவன் என்று யார் சொல்லுகிறானோ இவனையே பரம்பொருள் என்று சொல்றது. ஜலபாத்திரத்தில் இருக்கிற சந்திரனும் ஆகாசத்தில் இருக்கிற சந்திரனும் ஒண்ணு. அதே விதமா உங்க மனசுல இருக்கக்கூடியதான சந்திரனும் இதயத்தில் இருக்கக்கூடியதான பரமாத்மாவும் ஒண்ணு. தத்துவமசின்னு சொல்லுவம் மனதில் இருக்கக்கூடியதான பிரதிபலிதமான ஒரு சைதன்யமும், தத்து அதுக்குள்ள இருக்கக்கூடியதான இதயத்தில் இருக்கக்கூடியதான அந்த பரம்பொருளும் அசி ஒண்ணு. ஆகையால் தத்துவமசின்னு என்ன அர்த்தம், ஒவ்வொரு ஆத்மாவும் பரம்பொருள் தான். ஆகையால் எந்த பரம்பொருள் எல்லா பிராணிகளுடைய இதயத்திலையும் ஒருவராக நிற்கிறாரோ அந்த பரம்பொருளை மனது எனக்கூடியதான கண்ணாடியில் பிரதிபிம்பித்த பொழுது மனது புத்தி பிராணன் சரீரம் இவைகளுடன் மட்டும் இருக்கிறவன் ஜீவன் என்று நாம் கருதி கொண்டிருக்கோம். இந்த ஜீவன் எனக்கூடியவனும் அதற்கு காரணமாக பிரதிபிம்பத்துக்கு காரணமான இந்த ஒரு பிம்பஸ்வரூபமா இருக்காரோ அவ்விரண்டு பேர்களும் ஒண்ணுதான். ஆகையால் எல்லா ஜீவனும் யாரோட ஐடென்டிஃபை ஆயாச்சு, சர்வபூத அந்தராத்மா இருக்கக்கூடியதான பரமாத்மாவனார். ஆகையால் அவரோட ஐடென்டிஃபை பண்ணினா அப்புறம் ஜீவர்கள்லாம் எங்க இருக்கிறார், ஒண்ணுமே இல்லை, இருக்கிறது ஒண்ணுதான். 1000 ஜலபாத்திரத்துல சந்திரன்கள் இருந்த போதிலும் ஒவ்வொரு சந்திரனும் மேல ஆகாசத்தில் இருக்கிற சந்திரனோட ஒண்ணு என்று சொல்லி பார்த்தோமே ஆனால் அப்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடியதான சந்திரன் ஒருவர் தான். 1000 சந்திரர்களுடைய தோற்றம் இருக்கும் பொழுதும் நிஜமான சந்திரன் ஒருவர் தான். அதே விதமாக அநேக விதமான ஜீவராஜிகள் இருந்த போதிலும் நிஜமா இந்த ஜீவராஜிகளுக்கு காரணமா இருக்கக்கூடியதான பரம்பொருள் ஒருவர் தான். இதுதான் தத்துவமுசி எனக்கூடியதான வேத மந்திரமானது சொல்றது. தத்வமசி இதிச்ச ஆத்மத்துவ உபதேச. தத்வமசி எனக்கூடியதான ஸ்ருதியும் எல்லாருக்கும் எல்லா ஜந்துகளுக்கும் ஆத்மாவாக பரமாத்மா ஒருவர் தான் என்று உபதேசம் பண்ணுகிறது. நகி மிருத்பிண்டா காஞ்சன ஆத்மத்வேன உபதிஷ்யதே. பாருங்க, யாருக்காவது மிருத்பிண்டம் தான் இவருடைய ஸ்வரூபம்னு சொல்றதா? எதுக்காக ஸ்வரூபம் மிருத்பிண்டம்னு சொல்றதா? இல்ல, இல்லமும் பரமாத்மா தான் அப்படி இருக்கு. ஞான சக்தி கர்ம உபாசிய உபாசக சுத்த அசுத்த முக்த அமுக்த பேதாது ஆத்மபேதையேவா ஈதிச்சு. இதற்கு மேல சொல்றாரு சுவாமி, நீங்க என்னமோ பரமாத்மாவும் ஜீவனும் ஒண்ணு என்று சொல்றேள், அப்படி சொல்றது என்கிறது வேதத்துல தத்துவமசி எனக்கூடியதான வாக்கியத்தினால் சொல்லப்படுகிறது என்று சொல்றேள். மனதுங்கிற கண்ணாடியில பிரதிபிம்பித்தவருக்கு ஜீவன் என்று பெயரா? அதற்கு பிம்பமா இருக்கிறவர் பரமாத்மான்னு பேரா? ஜலபாத்திரத்துல பிரதிபிம்பித்தால் அவருக்கு சந்திரனுடைய பிரதிபிம்பம்னு பேரு, ஆகாசத்துல இருந்தா சந்திர பிம்பம்னு பேரு. இந்த பிரதிபிம்பமானது பிம்பத்தோட ஒன்னாக போறது. அதே விதமாக இந்த பிரதிபிம்பங்கள் எல்லாம் ஒரு சந்திரன் தான் நிஜமோ, பிரதிபிம்பங்கள் எல்லாம் எப்படி பொய்யோ, அப்படி மனதுல தோணக்கூடியதான நான் தான் எனக்கூடியதான எண்ணங்கள் எல்லாம் போய், ஆனா அதற்கு காரணமா இருக்கக்கூடியதான சர்வபூத அந்தராத்மா, இதயத்தில் இருக்கக்கூடியதான பரம்பொருள் ஒருவர் தான் சத்தியம் அப்படின்னு தாங்கள் சொல்றேல. முதல்ல இந்த ரெண்டும் ஒன்னா ஆகாதுங்கிறது. ஜலபாத்திரத்தில் இருக்கிற சந்திரனும் ஆகாசத்தில் இருக்கிற சந்திரனும் ஒன்னா ஆகட்டும், அதை பத்தி நான் ஒண்ணும் சொல்லல. ஆனா இந்த அந்தக்கரணத்தில் இருக்கக்கூடியதான ஜீவனும், நீங்க சொல்லக்கூடியதான இதயத்தில் இருக்கக்கூடியதான பரம்பொருளும், அவை ரெண்டும் ஒன்னா ஆக முடியாது. ஏன்டோகத்துல பாருங்க, ஞான சக்தி கர்ம உபாசிய உபாசக பேதா. முதல்ல இந்த ஜீவன் என்றவனுக்கு என்ன ஞானம் இருக்குன்னர், முதல்லயே கொஞ்சமான ஞானம் தான் இருக்கு. இந்த கொஞ்சமான ஞானத்துல நான் சர்வஜானம் ஆகணும்னு என்னென்னமோ படிக்கிறான், எதையோ பரந்தண்டில இருந்து எவ்வளவு மொமெண்ட் எதையோ படிச்சுக்கிறான், படிச்சுட்டே வரான். ஆனா என்ன ஆச்சுன்னா எதையும் கம்ப்ளீட் ஆகல, எதையும் முழுக்க படிச்சாச்சுன்னு உத்தராதையும் சொல்ல முடியல. இவனுக்கு அல்பஜானம் அது. பரம்பொருள் நீங்க சொன்னா யாருன்னா, இவ்வுலகத்துல எத்தனை மனுஷியால இருக்காளோ அவளுக்கு என்னென்ன எண்ணங்கள் உண்டாகிறதோ அந்த எண்ணங்களை எல்லாம் அறிந்தவர்கள் பரமாத்மா. இவன் ரெண்டு பேரும் ஒண்ணு ஆக முடியுமா சொல்லுங்க, கம்பேர் பண்ண முடியுமா? 7-14 பவனங்களே எப்பொழுதும் நினைச்ச பார்த்தா சிருஷ்டிக்கக்கூடியதான யோக்கியதை உள்ளவர் பரமேஸ்வரன், தனக்கு இருக்கக்கூடியதான சின்ன விவகாரங்களையே பண்ண தெரிந்து கொள்ளாம இருக்கிறவன் ஜீவன். இவ ரெண்டு பேருக்கும் ஒண்ணுன்னு சொன்னா முடியுமா? அயல் ஞானம் எங்கேயோ இருக்கு, சரி சக்தி எங்கேயோ இருக்கு. இவருக்கு அப்பப்ப சக்தி இருக்குன்னு நினைக்கிறான, வேற எந்த காரியம் இவனால ஒண்ணா பண்ண முடியல. எல்லா காரியமும் எல்லாரையும் சகாயம் வாங்கி கொண்டு தான் பண்ண முடியாது. இங்க இருந்து நீங்க ஒரு லெட்டர் எழுதி உங்க ஊருக்கு போட்டேனால் உங்களால அப்படியே இங்க இருந்து பிசி போட முடியுமா? அங்க போய் விடுறாப்பல நீங்க மேக்சிமம் என்ன போஸ்ட் பேப்பர்ல போட முடியும், அது போஸ்ட்மேன் எடுத்துன்னு போகணும், அவன் அதை குத்தணும், வேற இடத்துல கொடுக்கணும், ட்ரெயின்ல போகணும், அதை அங்கே போகணும், அந்த இடத்துல போய் திருப்பி கொடுக்கணும். இந்த ஒரு சாதாரணமாக 1 ரூபாய் கார்டு போட்டேனால் இந்த கார்டு அந்த இடத்துல போய் சேர்ற வரைக்கும் எத்தனை பேர் அதை தொட்டுன்னு இருக்கா, எத்தனை பேர் அந்த காரியம் வாங்கிட்டு இருக்கு, கொஞ்சம் யோஜனை பண்ணி பாத்துடா. சோ இது தாங்களே உங்க காரியம் நீங்களே பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னா, அது கொஞ்ச நாளாவது பண்ணிட்டு இருந்தா அவ வசரத்தை அவ தோச்சு அவ சாப்பிட்ட தட்ட அவ அலம்புறது இப்படி எல்லாம் கிராமாந்தரத்துல இருந்தது. இப்ப எல்லாமே விட்டுட்டோம், விவகாரம் முழுக்க ஒரு காரியமும் அவளது அவ கூட பண்றது இல்ல. எல்லாரும் சில சிலது சில பேர் பண்ணி கொண்டிருக்கா அப்படிங்கிற ஒரு விவகாரத்துக்கு வந்துட்டோமே தவிர, இவனுக்கு என்ன சக்தி இருக்குங்கிற ஒரு சக்தியும் கிடையாது. ஆனால் பரமேஸ்வரன் என்னன்னா, இந்த உலகத்தை மாத்தி வைக்கக்கூடியதான கெபாசிட்டி அவருக்கு இருக்கு, அவர் சர்வசக்திகன். அப்படிப்பட்டதான அந்த பரம்பொருளோட இந்த ஜீவனானவன் ஒன்னா ஆக முடியுமா சொல்லுங்க பாக்கலாம். அவருடைய ஞானம் என்ன, இவனுடைய ஞானம் என்ன, அவருடைய சக்தி என்ன, இவனுடைய சக்தி என்ன? அதோட இல்ல கர்மா, இவன் என்ன வேலை செய்யறான்? இவன் ஏதோ ஏதோ கொஞ்சம் ஒரு 5 கிலோ இருந்தானா அதை எடுப்பான், ஏதாவது கொஞ்சம் பேப்பர்ல எழுதுவான், ஏதோ பேசுன்னா ஏதோ பேசிட்டே இருப்பான். ஆனா அவர் எப்படின்னா, உலகத்தை உண்டு பண்ணுவார், உலகத்தை காப்பாற்றுவார், உலகத்தை அழிப்பார், யாருக்காவது மோட்சத்தை கொடுப்பார், மற்றவர்களுக்கு திரோதானம் பண்ணுவார், எதையாவது கர்த்தம் கர்த்தம் அந்நிதாவாக கர்த்தம் சக்தியா எந்த காரியத்தையாவது பண்ணி கொண்டிருப்பார் அவர். அப்படிப்பட்டதான அந்த பரம்பொருளோட இந்த ஜீவனுக்கு கம்பாரிசன் உண்டா சொல்லுங்க பாக்கலாம். கொஞ்ச நேரம் ஒரு சின்ன காரியத்தை பண்ணினா எங்களுக்கு கலப்பு வர்றதுங்கிற, அது முடியல இது முடியல வேட்டை கொட்டுறது ரெஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த பரமாத்மா விடாம அண்ணிலிருந்து இன்னி வரைக்கும் எத்தனை காரியங்கள் பண்ணி கொண்டிருக்க, அந்த பரமாத்மாவோட இந்த ஜீவனை ஒண்ணுன்னு தத்துவமசி வாக்கியம் சொல்றதுங்கிறத என்னமா சொல்றது? ஞான சக்தி கர்ம உபாசிய உபாசக. இவன் எப்பொழுதுமே உபாசித்துக் கொண்டிருக்கணும், அவர் எப்பொழுதுமே உபாசியமாகவே இருக்கார், அவர் இன்னொருவரை உபாசிக்கல, எல்லோராலையும் உபாசிக்கப்படுகிறார். சைவ சர்வேஸ்வரேஸ்வரி. உலகத்துல இருக்கக்கூடியதான எத்தனை ஈஸ்வரர்கள் இருக்காளோ அவளுக்கெல்லாமே ஈஸ்வரியா இருந்துட்டு இருக்கா உலகத்துல. அம்பாள் அம்பாள் இன்னத்துல சேவிக்கிற, ஆனா உலகத்துல இருக்கிற எல்லோரும் அவளை சேவித்துக் கொண்டிருக்கா. அப்படி உபாசிய உபாசக பேதம் இருக்கு. அவனே உபாசகனான ஒரு ஜீவனானவன் உபாசியனான ஒரு பிரம்மமாக ஆக முடியாது. அதுல சுத்தா சுத்தா, நம்ம சுத்தம்னு சொல்லிக்கிறதுக்கு நமக்கே வெக்கமா இருக்கு. தினந்தோறும் காலமே ஸ்நானம் பண்ணாலும் சாயங்காலம் உடம்பு ஒரு மாதிரி இருக்கு, நமக்கே ஜெயிக்கல, மறுபடியும் ஸ்நானம் பண்ண வேண்டியதா இருக்கு. இது மனுஷனுடைய ஸ்வபாவம். அதோட போறாதுன்னு சொல்லி இதை தொட்டா விழுப்பு அதை தொட்டா விழுப்புங்கிற. அப்ப என்ன சுத்தமாகவா நம்ம இருந்து கொண்டிருக்கோம்? இல்ல, அந்த பரமாத்மா என்ன, நித்திய சுத்தா, எப்பொழுதும் சுத்தமான ஒரு ஸ்வரூபம். எப்பொழுதும் அசுத்தமாக இருக்கக்கூடியதான இந்த ஜீவனுக்கும். அதே அந்த வைத்திய சாஸ்திரத்துல பார்த்தோம்னா உடம்புல எல்லா புலன்லயும் ஒழுகிறது தான். காதுல ஒழுகிறது, கண்ணுல ஒழுகிறது, மூக்குல ஒழுகிறது, ஒரு சளி பிடிச்சதுன்னு பக்கத்துல இருக்கிற சவர முழுக்க கிருட்டார்பணம் விவகாரம் முழுக்க என்னென்னமோ பண்ணி கொண்டிருக்கா இந்த மனுஷன். அப்படி இவருக்கு ஒன்று இவரை சுத்தம்னு சொல்ல முடியுமா பாருங்க பாக்கலாம். ஆனா அவர் எப்படின்னா நித்திய சுத்த சுபாவமா இருக்கார். அதோட இல்ல, முக்த அமுக்த பேதாது, அவர் நித்திய முக்த. இவன் சதா பத்த, எப்ப பார்த்தாலும் ஒரு பந்தம். காலம்புறையிலுமே அது வரலையே இது வரலையே, கால் கரெக்டா டயத்துக்கு வரலையே, கிளாஸுக்கு லேட் ஆயிடுமோ, அங்க இருந்து கவர் போயிட்டா போச்சு. அதுக்கப்புறம் என்ன பேப்பர் வரலையே, என்னென்ன பேப்பர் பார்க்கறது, தினந்தோறும் அதே நியூஸ் தானே, ஒரு நாள் ஸ்கிப் பண்ணினா என்னன்னா அது மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. உபனிஷத்து கிளாஸ் ஆகுது ஸ்கிப் பண்ணலாமே தவிர பேப்பர் பாக்குறது நிறுத்த முடியுமா சொல்லுங்க பாக்கலாம். விவகாரம் முழுக்க அப்படி லோகத்துல ஒவ்வொருத்தரும் எல்லாமும் பந்தகமா. இந்த மனசானது அந்தந்த இடத்துல ஊக்குடு, அது பண்ணணும் இது பண்ணிடும் அது பண்ணிடும், அதனால பிரயோஜனம் இல்லைங்கிறது அப்புறம் புரியுது. இருந்தாலும் அதை விடுறதுக்கு மனசு வரமாட்டேங்குது. இதுதான் பந்தம்னு பேர். இப்படி சர்வதா பத்தனா இவன் இருந்து கொண்டிருக்கான், பரமாத்மா நித்திய முக்தனா இருக்கார். ஆகையால் இத்தனை பேதங்கள் இருக்கும் காலத்தில் இந்த ஜீவனை பரமாத்மான்னு வேதம் சொல்றதுங்கிறது எப்படி ஒத்துக்கொள்ள முடியுங்கிறது. ஞான சக்தி கர்ம உபாசிய உபாசக சுத்தா சுத்தா முக்தா முக்த பேதாத் ஆத்ம பேத ஏவா இது சேத். ஆகையால் இந்த பரம்பொருளோட இந்த ஜீவனானவன் ஒன்றாக போகிறான் என்று சொல்வது சரியல்ல. இவ ரெண்டு பேரும் தனித்தனி தான். ஆத்ம பேத ஏவா அப்படின்னு சொன்னால் வேத திருஷ்டி அபவாதாத். அப்பா அப்படி சொல்லாதப்ப, வேத திருஷ்டி இவர் வேறு அவர் வேறு என்று சொல்றது தப்பு. ஏன்னா அவர் இரண்டு பேர்களும் வேறு என்று நினைக்கிறது தப்புன்னு வேதம் சொல்றது. வேத திருஷ்டியே அபவாதம் பண்ணிடுது. அபவாதம் பண்ணிருந்தா அது என்னமா ஒண்ணா போகுங்கிறது சமாதானம் சொல்றது. ஆனா இவர் வேறு அவர் வேறுன்னு நினைக்காதையும், ஜீவனும் பரமாத்மாவும் ஒண்ணுதான். ஆகாசத்துல இருக்கிற சந்திரனும் ஜலபாத்திரத்துல பிரதிபிம்பித்ததான சந்திரனும் ஒண்ணு என்று எப்படி அறிகிறோமோ, அப்படி பரமாத்மாவும் இந்த மனதில் இருக்கக்கூடிய தோணக்கூடியதான இந்த ஜீவனும் ஒண்ணு என்று அறிந்து கொள்ளணும். எதுக்கும் சம்சாரினா ஈஸ்வராது அனன்யா இது சம்சாரிக்கள் மனிதர்கள் ஈஸ்வராது ஈஸ்வராது அனன்யா. ஈஸ்வரனோட வேறானவர் இல்லை என்று எதை சொல்றோ அதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறான் பூர்வபட்சம். ஏன் தன்ன கிம் தரி வேதையேவ சம்சாரி ஆத்மனா. ஜீவாள்னா பேதம்தான், வேற பரமாத்மா வேற ஜீவர்கள் வேறுதான். என்ன கஸ்மாத் லட்சண பேதாத் அஸ்வமஹிஷவது. அதுக்கு வேற ஒரு லட்சணம், இவருக்கு வேற லட்சணம். லோகத்துல எங்கேயாவது குதிரையும் எருமையும் ஒண்ணுன்னு சொல்லிவிடும். இதுக்கு நாலு கால் இருக்கு அதுக்கு நாலு கால் இருக்குங்கிறதுனால அது ஒண்ணு இது ஒண்ணு சொல்லிடும். குதிரையானது அது வண்டி கட்டுறதுக்கும் தேர் இழுக்கிறதுக்கும் அதை உபயோகப்படுத்துறான். அதே போல இந்த மகிஷத்தை அதுக்காக உபயோகப்படுத்துறான். அது எப்படி, அதுக்கு நாலு கால் இருக்கு இது நாலு கால் இருக்குங்கிறத ஒண்ணா போயிடுமா? ஆகையால் பரமாத்மாவும் சேதனம் இவரும் சேதனம், ஆகையால் ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா? முடியாதுங்கிறான். கதம் லட்சண வேதா இத்யுச்சதே ஈஸ்வரஸ்ய தாவது நித்யம் சர்வ விஷயம் ஞானம் சவித்திர பிரகாசவது. கீழே சொன்னது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. ஈஸ்வருடைய ஞானமானது நித்திய ஞானம், சர்வ விஷயம் எல்லாமும் அறிந்தவர் அவர். சவித்திர பிரகாசவது, சூரியனுடைய பிரகாசமானது எப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் பிரகாசிக்கிறதோ அதே விதமாக ஈஸ்வருடைய ஞானமும் சூரியன் மாதிரி எல்லா பொருளையும் பிரகாசித்துக் கொண்டிருப்பது. தத் விபரீதம் சம்சாரினாம் கத்யோ தஸ்யைவ. அதுக்கு விபரீதமாக மனுஷியாருடைய ஒரு சொரூபம் அப்படினர். கத்யோதம் மாதிரி, கத்தியோத்தம்னா மினுமினு பூச்சின்னு அர்த்தம். அந்த மினுமினு பூச்சியானது அது இருக்கிறது தெரியுமே தவிர பக்கத்துல மற்றொரு பதார்த்தத்தை பிரகாசிக்காது. அப்படி அந்த அளவுக்கு தான் நமக்கு அறிவு இருக்கு. சூரியனுடைய பிரகாசம் எப்படியோ அப்படி பரமாத்மாவுடைய அறிவு. நம்மளுடைய பிரகாசம் எப்படி இருக்குன்னா அது மினிமம் பூசை மாதிரி இருக்கு. இந்த திருநாள் தான் ஆரம்பிச்ச பாஸ்கர் ராயர் கணபதி சாஸ்திர நாமத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணினார். அதுக்கு அவர் பேர் என்ன வச்சிருக்கார், கத்தியோத்தம்னு பேர் வச்சிருக்கார். மினிமம் பூச்சி மாதிரி, ஏன்னா நம்ம வியாக்கியானம் அவ்வளவுதான் சொல்லுவான். அத கணபதியினுடைய மகிமை எப்படி இருக்கு தெரியுமோனா, விஸ்வோத்பத்தி விபத்தி சம்ஸ்திதி கரக, குலத்தை உண்டு பண்றவர் காப்பாத்துறவர் அழிக்குவார், அப்படி பிரம்மஸ்வரூபமா இருக்கக்கூடியதான அந்த பிள்ளையார் இருக்காரு. அவர் சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறார். நம்ம வியாக்கியானம் இருக்க அவருக்கு முன்னால மினுவனு பூச்சி மாதிரி இருக்கு அப்படின்னு வியாபாரம் இருக்கு. அதனால அந்த வியாக்கியானத்துக்கு கத்யோதம்னு பேரை வச்சிருக்க. ஸ்லோக ரூபமான ஒரு வியாக்கியானம், அழகான ஒரு வியாக்கியானம் அது. சஹஸ்ரநாமம் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் தான், அது அழகு வேற, இது அழகு வேற. இப்படிப்பட்டது அந்த கத்யோதம் மினுவனு பூச்சின்னு சொன்னாரே தவிர, வசுதா அந்த வியாக்கியானமும் இல்லாத போனால் நிறைய பதங்களுக்கு அர்த்தமே தெரியாது. கணபதி நாமாக்கெல்லாம் நீங்க சொல்லுங்க, ஹேரம்பகாங்கிறேன். ஹேரம்பானா என்ன அர்த்தம்னா திரியில் ஒருத்தர் வந்து கேட்டார். இது என்ன இதுக்கு அப்புறம் வியாக்கியானத்தை எடுத்து பார்த்தா அதுக்கெல்லாம் ஒரு விசேஷமா வியாக்கரண வியுத்பத்தி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு எக்ஸாம். ஆயால் ரொம்ப அழகான வியாக்கியானம் அது. அந்த கத்யோதம் நம்ம ஏதோ பேர் தான் மினுமனு பூச்சின்னு வச்சிருக்காரு தவிர, வசுதா நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு பாஸ்கர் அம்சத்துல. அதே மாதிரி ஏஞ்சல் வந்து கத்யோதமது, நம்ம ஞானம் கத்யோதம் மாதிரி இருக்கு. ததைவச சக்தி பேதோபி, அதே போல சக்தி பேதமும். நித்யா சர்வ விஷயாத ஈஸ்வர சக்தி, ஈஸ்வரனுக்கு இருக்கக்கூடியதான ஒரு பவர் என்னன்னா அந்த பவர் இன்னைக்கு குறையாததான பவர், நித்தியமான ஒரு பவர். எல்லா காரியத்தையும் சர்வ விஷய எதையாவதும் பண்ணக்கூடியதான ஒரு சக்தி அவருக்கு இருக்கு. நமக்கு அப்படின்னு விபரீதாய் தரஸ்யா, இந்த ஜீவனுக்கு இருக்கிற சக்தி சொல்லவே வேண்டாம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு. கர்மச்ச சித் ஸ்வரூப ஆத்ம சத்தா மாத்திர நிமித்தம் ஈஸ்வரஸ்யா, ஈஸ்வரன் ஒரு வேலை செய்யலான்னு அவர் சத்தா மாத்திரம் விரும்பணும் அப்படி இருக்காரு, வேற ஒண்ணும் பண்ணல. இந்த சத்தா மாத்திரம்ங்கிறத இத இப்படியே உபயோகப்படுத்திருக்கார் ஐயர்வள் சரஸ்வதி மனோஹரி ராகத்துல. சத்தா மாத்திரமே ராம சால நம்பி தேனின்னு ஒரு பாட்டு பாடியிருக்கார். என்ன சத்தா மாத்திரமேங்கிறதுல என்ன, ஈஸ்வரனுடைய சத்தா மாத்திரம்தான் அவருடைய வேலை, அவர் வேற ஒண்ணும் பண்ணல. அவர் இருக்கார், புல்லுங்கள் வேலை செய்கிறது. அது எப்படின்னா ராஜாவுக்கு ஆகாரம் வச்சிருந்தா அதுல விஷம் கலந்துருதா, பக்கத்துல இருக்கிற சக்கோர பட்சி கண்ணானது எப்படி சகப்படுறதோ, இந்த விஷம் அந்த கண்ணை ஒண்ணும் பண்ணலையோ, இருந்த மாதிரி சத்தா மாத்திரம் இன்னொன்னு பண்ணிருக்கோ, அதே போல எங்க ராமன் சத்தா மாத்திரம் இருக்கார். ஆனா இல்லாம எல்லா காரியமும் நடந்துட்டே இருக்கு அப்படின்னு அவர் அனுபவிச்சார். அந்த இதுக்கு காரணம் என்ன, மூலத்துல பாஷ்யம் சித் ஸ்வரூப ஆத்ம சத்தா மாத்திர நிமித்தம், சித் ஸ்வரூப ஆத்ம சத்தா மாத்திரம், சித் ஸ்வரூபம் ஒண்ணுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவர் இருக்கு, எல்லா காரியமும் நடக்கிறது அவருக்கு. அக்னி இது ஔஷ்ணியஸ்வரூப திரவிய சத்தா மாத்திர தகன தர்ச கர்மவது, ஔஷ்ணியஸ்வரூப திரவியம், உஷ்ணம் எனக்கூடியதான ஸ்வரூபத்துடன் கூடியதான ஒரு திரவியம் இது நெருப்பு. தத் சத்தா மாத்திரம், சத்தா மாத்திரம் நிமித்தம் அந்த நெருப்பு அங்க இருந்தா போறோம், அந்த நெருப்போட ஒட்டின பதார்த்தங்கள்லாம் தானா எரிஞ்சு போறோம். அக்னி வந்து அது பண்ணி இது பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ண, ஒண்ணும் பண்ண வேண்டாம், அவருக்கு தேவையே அங்கே உட்கார்ந்துருக்கார். ஏதோ ஒரு பொருள் அது மேல வந்து விழருது, அடுத்த க்ஷணம் அது எரிஞ்சு போயிடுது. இவர் அதை எரிக்கணுங்கிற ஒரு பிரயத்னம் எப்படி பண்ணலையோ அதே நடக்கிறது. ராஜ அயஸ்காந்த பிரகாச கர்ம வச்சா, ராஜா இருக்கார், அவருக்கு முன்னால எல்லோரும் அவாவா காரியத்தை பண்ணி கொண்டே இருக்கார். அயஸ்காந்தம் காந்த கல் இருக்கு, அது இருந்தால் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய தான் இரும்பானது தானா வந்து ஒட்டிக்கிறது. அதே விதமா பிரகாச கர்ம வச்சா, பிரகாசம் லைட் இருக்கு, லைட் இருந்ததுமே ஒவ்வொரு பொருள் வந்ததுமே லைட் கஷ்டப்படுறதா, இந்த பொருள் வந்திருக்கு இவ்வளவு பொருள் நான் பிரகாசிக்கணுமே ஏதாவது கஷ்டப்படுறதோ, பொருள் எல்லாம் போன பிறகு எல்லாம் போச்சு நமக்கு வர அதுல வேலை கொஞ்சம் அப்படின்னு ஏதாவது சுலபமா சந்தோஷப்படுறதோ ஒண்ணும் இல்ல, அது பாட்டுக்கு அது இருக்கு. அதனுடைய பிரகாசத்துல எந்தெந்த பொருள் வந்து அதெல்லாம் தெரியுது. அதே விதமா பரமாத்மா பெருமனை இருக்கார், அதாவது அதனுடைய சந்நிதியில எல்லா காரியமும் நடந்து கொண்டிருக்கு. இந்த ஜீவனுக்கு என்னன்னா விபரீதமிதரஸ்யா, எந்த காரியத்தை பண்ணாலும் ஒரு டென்ஷன் இவருக்கு, இது பண்ணணுமே அது பண்ணணுமே. காலமே சமையலுக்குள்ள இந்த ஸ்திரீகள் படுற டென்ஷன் பாரு, அதுக்கு மேல காய்கறி நதுக்கிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், இது வியாபாரம் வைக்கணும், அத்தனை இந்த குக்கர் வைக்கிறதுக்குள்ள எல்லா பிராரம்பமும் ஆயிடணும். அதுக்குள்ள இத்தனை வியாபாரம் பண்ணிட்டு இருக்க, அதை வச்சவர அதை இழுக்க வரல வியாபாரம் போட்டு, அது என்ன அப்படின்னு வச்சாச்சே தவிர அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிடம் ஆகணும் இப்படி, அதுக்கப்புறம் அது பண்ணு, அப்ப பார்த்தாதான் உப்பு இல்ல பொடி இல்ல அப்பதான் தெரியும். சரி பண்ணிட்டு எல்லா பொருளையும் இருக்க முடியல, சில சமயத்துல மேனேஜ் பண்ணிட்டே இருக்கும், ஆனா எல்லா நாள்லயும் எப்பொழுதும் முடியறதோ இல்ல, இவனுக்கு ஏதோ கவலை வந்துட்டு. விபரீதமிதரஸ்யா, எப்படி ஞானம் சக்தி கர்மா இந்த மூணையும் சொன்னார். அதற்கு பிறகு உபாசனம், உபாசீதா இது வசனாத் உபாசியா ஈஸ்வரா குரு ராஜவத். குருவை எப்படி உபாசனம் பண்ணணுமோ, ராஜாவை எப்படி உபாசனம் பண்ணணுமோ, அப்படி சர்வதா சர்வ காலமும் ஈஸ்வரனை உபாசனம் பண்ணி கொண்டிருக்கணும். உபாசனம் பண்ண வேண்டியவன் ஜீவன், உபாசியனாக இருக்கிறவன் ராஜா மாதிரி ஈஸ்வரன் மாதிரியும் பரமாத்மா. உபாசகஸ்ய இதரா, இவன் என்ன இந்த ஜீவன் யாருன்னு உபாசகனாக இருக்கான். எப்படி சிஷ்ய பிரத்யவது, குருவுக்கு சிஷ்யன் மாதிரியும் ராஜாவுக்கு பிரத்யன் மாதிரியும் அந்த ஈஸ்வரனுக்கு நம்ம உபாசனம் பண்ணி கொண்டிருக்கணும். அதோட இல்ல, அபகத பாப்மத்வாதி சிரவணாத் நித்ய சுத்தா ஈஸ்வரா. அந்த ஈஸ்வரன் எப்படி இருக்கா, நித்ய சுத்தா அபகத பாப்மா, புண்ணிய பாப சம்பந்தம் இல்லாதவர் பரமாத்மா. நமக்கு எப்படி அது இருக்கிறதுனால தான் சார் பிறந்தேன்னா, புண்ணியோ வை புண்ணியன கர்மனா பாப பாபேதே பாருங்க, புண்ணிய கர்மா பாபமா சேர்ந்து அத கலந்து கட்டியாக பண்ணி பண்ணி வச்சு இப்படி உலகத்துல பிறந்திருக்கான். புண்ணியோ வை புண்ணியனா இது வச்சனா விபரீதா இதரா அத ஏவ ஆயால் நித்தியமுக்த ஏவ ஈஸ்வரா. எப்பொழுதும் ஈஸ்வரன் நித்தியமுக்தனா இருக்கார். நித்திய அசுத்தி யோகாது சம்சாரி இதரா, இந்த சம்சாரி ஜீவன் நித்திய அசுத்தி யோகா, எப்பொழுதும் புண்ணியமா பாபமா இது உண்டு, இவரோட சேர்ந்துட்டே இருக்கு. ஆகையால் இவன் முக்தனாவே இல்லை. அபிச்ச எத்த ஞானாதி லட்சண பேதா அஸ்தி தத்திர பேதா திருஷ்டா, உலகத்திலேயே இரண்டு பொருள்கள்ல ஞானாதி லட்சண பேதம் இருக்குமே ஆனால் அதுக்கு வேற அறிவு இதுக்கு வேற அறிவு, அந்த பொருள் வேற இந்த பொருள் வேற அப்படின்னு லோகத்துல பார்த்திருக்கோம். எதா அஸ்வ மகிஷையோ, குதிரை வேற எருமை வேற நமக்கு தெரியும். ததா ஞானாதி லட்சண பேதாது, ஞானாதி லட்சண பேதம் இவனுக்கும் இருக்கிறது. அவர் ஞானம் வேற, இவர் ஞானம் வேற, அவர் சக்தி வேற, இவர் சக்தி வேற, பரமாத்மாவுடைய கர்மா வேற, ஜீவனுடைய ஒரு செயலானது வேற, இப்படி எல்லாம் வெவ்வேறா இருக்கிறதுனால ஈஸ்வராது ஆத்மனாம் பேதா அஸ்தி, ஈஸ்வரனுக்கும் இந்த ஜீவர்களுக்கும் பேதம் இருக்கு. இதுவரைக்கும் பூர்வபட்சி ஜீவன் வேற ஈஸ்வரன் வேற எனக்குடையதான ஒரு எண்ணத்துடன் பேசினார். அதுக்கு இல்லப்பா கஸ்மாத் அப்படி இல்ல, அந்யோ சாவன்யோகம் அஸ்மி தினச வேதா, பகவான் வேற நான் வேற என்று நினைக்கிறது தப்பு. உபாசன காலத்துல அகமித்யே விபாவையே பவானி, நானே அந்த வருணம் ஒண்ணுதான். சிவோகம் சிவோகம் அப்படின்னு சிவகான்யான்னு சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும், சிவோகம்னு தான் சொல்லணும். எப்பொழுதும் உபாசனம் பண்ணும் பொழுது நானும் அந்த வருணம் ஒண்ணுன்னு தியானம் பண்ணணும். அசோகம் பாவையே சிந்தையே எல்லாத்தையும் நான் நான் அப்படின்னு நான் நினைக்கணும். நினைக்கணும் மட்டுமல்ல, இருக்கிறதான் இருக்கிற பொருள் ஒண்ணுதான், அது வெவ்வேறாக காணப்படுகிறது. அந்த வேற்றுமையானது போகணுங்கிறதுக்காக இப்படி பாதிக்கணுமா, ஏன் ஜீவனம் ஒண்ணு ஈஸ்வரனும் ஒண்ணுதான் அப்படிங்கறது வேத திருஷ்டி அபவாதாதுன்னு கீழே சொல்லியிருக்கார். முதல்ல பூர்வபட்சம் சொல்ற ஆச்சாரியர் எப்படி சொல்லிருக்கார், ஞான சக்தி கர்ம உபாசிய உபாசக சுத்தா சுத்த முக்தா முக்த பேதாத் ஆத்ம பேத ஏவா அப்படிங்கிறது பூர்வபட்சம். அது விஸ்தாரமா உள்ளதுன்னு சொன்னார். வேத திருஷ்டி அபவாதாதுன்னு சித்தாந்தம், வர்ச்சுவலா இருக்கக்கூடியதான பரம்பொருள் ஒண்ணுதான். ஒருவரே நூறு கண்ணாடிக்கு முன்னால நின்னானேயானால் ஒவ்வொரு நூறு கண்ணாடியிலும் தனித்தனியாக எப்படி வெவ்வேறு பிரதிபிம்பங்கள் காணப்படுகிறதோ, கண்ணாடி கருப்பா இருந்தா உள்ள இருக்கிறவர் கருப்பாகவும், கண்ணாடி குண்டா இருந்தா உள்ள இருக்கிறவர் குண்டாகவும், எப்படி தனித்தனியாக பிரதிபிம்பங்கள் வெவ்வேறாக காணப்படுகிறதோ, அதே விதமா ஒரு பரமாத்மாவுடைய பிரதிபிம்பங்கள் தான் இத்தனை சரீரங்கள்லயும் இருக்கிறது. ஆகையால் பரமாத்மாவானவர் எங்கும் ஒருவராக இருக்கிறார். ஆகையால் இருக்கக்கூடியதான பரமாத்மா ஒருவர் தான். அதைதான் தத்துவமுதி எனக்கூடியதான வாக்கியம் சொல்றது. ஆகையால் பிரம்மான்னு என்ன இருக்கும், எல்லோருடைய இதயத்திலும் இருக்கக்கூடியதான பரம்பொருள் இருக்கும். பிரம்மா தேவே பியோ விஜய அப்படின்னு என்ன, எல்லோருடைய இதயத்திலையும் இருக்கக்கூடியதான பரம்பொருள். ஆத்மா நான் நான் என்று எல்லோரையும் கருதப்படக்கூடியதான பரம்பொருள் அப்படின்னு மேல போய் சொல்ல போற. இத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கதையானது வரப்போகுது. முக்கியமா நம்ம இதைதான் தெரிந்து கொள்ளணும். தத்துவசி எனக்கூடியதான வாக்கியத்தினுடைய அர்த்தம் தான் சூத்திர பாஷ்யத்துல ரெண்டாம் அத்தியாயம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்துல இருந்து ஆரம்பிச்சு அது விஸ்தாரமாக எதை சொன்னாரோ அந்த அம்சமானது நமக்கு விஸ்தாரமாக அதனுடைய சாரமானது இங்க விஸ்தாரமாக சொல்லியிருக்கார். அப்புறம் ஜீவ பிரம்ம பேதம் இல்லைங்கிற ஒரு சித்தாந்தத்தை மேல போய் சொல்லணும். இத இன்னைக்கு மங்கள பாட
பிரம்மதேவி உபயோகிக்கேன்னு மூணாம் கண்டத்துல முதல் மந்திரம்
கீழே சொன்னதான பிரதிபோத வேதம் மதம் அமிர்தத்துவம் மேவிந்ததேன்னு எந்த கேரோபனிடத்துடைய சாரம் சொன்னாரோ, நம்ம மனசுல ஏற்படக்கூடியதான எல்லா எண்ணங்களையும் வியாபித்திருக்கக்கூடியது பரபிரம்மம் அப்படின்னு சொன்னாரோ, அவரை அறிந்தால்தான் முக்தின்னு சொன்னாரோ, அவரை அறிவதற்கு இதை தவிர ரெண்டாவது வழி இல்லைன்னு வேற சொல்லிவிட்டாரோ, அப்படிப்பட்ட பிரம்மத்தை நமக்கு காட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு கதையாக சொல்ல ஆரம்பிச்சார். பிரம்மமானது ஒரு தரம் தேவதைகளுக்கு ஜெயத்தை உண்டு பண்ணி கொடுத்ததுன்னு ஆரம்பிக்கிறது. இங்கே பிரம்மம்னா சுத்த பிரம்மம் தான் எடுத்துக்கணும்னு சொன்னார். அந்த பிரம்மத்துக்கு பிரமாணம் உலகத்தை எல்லாம் உண்டு பண்ணினவர் அவர் தான், ஆயால் உலகத்துக்கு காரணமா இருக்கிறவர் அவர் பிரம்மம் அப்படின்னு காரணத்துவத்தினால ஒரு லட்சணம் சொன்னார். சொல்லி தீர்மானம் பண்ணி அந்த பிரம்மத்தினால்தான் மனுஷியாளுக்கு எல்லாம் கர்மாக்களுடைய பலமானது அபாபா பண்ணியதான கர்ம வினையானது வருகிறது சொன்னார். கர்மா பண்ணினா கர்ம வினை தானா வருது, நடுவில் ஈஸ்வரன் எதற்கு அப்படின்னு கேள்வி கேட்டு, பிரதிநியதமான தேசம் காலம் நியமம் இவர்களுக்கு தக்கவாறு அண்ணன்னார் பண்ணியதான புண்ணிய பாப கர்மாக்களுக்கு தகுந்ததாக பலத்தை கொடுக்கறது என்கிறது இல்லாம இருந்ததான பரமேஸ்வரனால முடியுமே தவிர ஜடமான கர்மாக்கள்னால முடியாதுன்னு தீர்மானம் பண்ணினர். பிறகு அப்படிப்பட்டதான அந்த ஆத்மாவானவர் வேற யாரோ இல்ல, அந்த பிரம்மமானவர் நம்ம ஆத்மா தான், பிரத்யேக ஆத்மா தான், எல்லோருடைய இதயத்திலும் விளங்கி கொண்டிருந்து கொண்டு நான் நான் என்று அறியப்படும் பரம்பொருள் அவர்தான் பரமாத்மா அப்படின்னு சொன்னார். அது எப்படி முடியும், நான் வந்து நான் யார் நினைக்கிறேனோ, கிஞ்சிக்கிறாகவும் கிஞ்சி சித்தனாகவும் அநேக துக்க பூஷ்டனாகவும், இது முடியல அது முடியல அவ்வளவு கவலை இருக்கு இந்த கவலை இருக்கு அப்படின்னு கவலைகளோட கூடியதான ஜீவனை அல்லவா நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். இன்னைக்கு நித்தியம் சுத்தம் புத்தம் முக்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பரமாத்மாவே ஆனந்த கனம்னு சொல்லிருக்கள். நம்மளுக்கு ஆனந்தம் எங்க இருக்குன்னு தேட வேண்டியதா இருக்கு. பரமாத்மாவான சர்வஜன்னு சொல்றேன், நமக்கு தொட்டதெல்லாம் சந்தேகமா இருக்கு, எல்லாத்தையும் கத்துட்டு வாசிக்க வேண்டியதா தான் இருக்கு. அவர் சர்வசக்திகன் அப்படிங்கிறாள், நமக்கு சாதாரணமாக நடக்கவே வர சக்தி இல்லாம இருக்கு. ஆகையால் இப்படி இருக்கும் பொழுது நீங்க நானும் அவரும் ஒண்ணுன்னு சொல்றேன், அவர் உபாசியனா இருக்கேன் நாங்க உபாசகனா இருக்கேன். இப்படிப்பட்டதான இந்த ஜீவனை போய் பரமாத்மான்னு தவங்கள் சொல்றது சரியா இல்லை. ஆகையால் புண்ணியோவை புண்ணியன கர்மனா பாப பாபயனான்னு ஏற்பட்டவர் ஜீவன், நித்தியமுக்தராக புண்ணிய பாப சம்பந்தம் அற்றவர் பரமாத்மா, அவர் அபசபாப்மா அப்படின்னு சொல்றது. ஆகையால் அவர் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுன்னு சரியா இல்லை. அதோட இல்ல, லட்சண பேதம் ஏதாவது ஒண்ணு இருக்குமே ஆனால் அது வெவ்வேறுன்னு தான் ஒத்துக்கணும். குதிரை வேற யானை வேற கழுத வேற ஏன்னு சொல்றோமோ ஒண்ணுக்கு லட்சண பேதம், அதே போல மனுஷனுக்கும் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் லட்சண பேதம் இருக்கிறதுனால அவ வெவ்வேறும் தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால் அதற்கு பதில் சொல்றதுக்காக அடுத்த பாஷ்ய பாகமானது ஏற்படுறது. அதை பார்க்கணும். அதையே அபிச்ச எத்திர ஜானாதி லட்சண பேதா அஸ்தி தத்திர பேதோ துருஷ்டா. உலகத்துல எங்க ஞானாதி லட்சண பேதம் எங்க இருக்கோ அங்கே பொருள் வெவ்வேறுன்னு சொல்லும். இதுக்கு வேற லட்சணம் அதுக்கு வேற லட்சணம்னு சொன்ன, இதுக்கு வேற தர்மம் அதுக்கு வேற லட்சணம்னா அசாதாரண தர்மத்துக்கு லட்சணம்னு பேர். ஆகையால் இதுக்கு வேற ஒரு ப்ராப்பர்ட்டி அதுக்கு வேற ப்ராப்பர்ட்டின்னு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், அப்ப அது வேற பொருள் இது வேற பொருள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். எப்படி பாருங்க, குதிரைக்கு வேற லட்சணம் மகிஷத்துக்கு வேற லட்சணம். குதிரையானது வேகமாக ஓடக்கூடியதான பொருள், இந்த மகிஷங்கிறது நிதானமாக தான் போகக்கூடியதான ஒரு ஜந்து, ஆகையால் அது வேற இது வேறங்கிறோம். அதே விதமாக இந்த ஜீவனுக்கு லட்சணம் வேற பரமாத்மாவுக்கு லட்சணம் வேற, ஆகையால் அவ ரெண்டு பேரும் ஒண்ணு என்று சொல்லப்படாது அப்படிங்கிறது. ஏதா அஸ்வமையிட்டையோ ததா ஞானாதி லட்சண பேதாது ஈஸ்வராது ஆத்மனஹா பேத ஆத்மனாம் பேதா அஸ்தி. ஈஸ்வரனுக்கும் ஜீவர்களுக்கும் பேதம் இருக்கு. ஏன் லட்சண பேதம் இருக்கிறதுனால, அவளுக்கு அசாதாரண தர்மத்துல பேதம் இருக்கிறதுனால. ஜீவன்னு சொன்னாலே கொஞ்சமான சக்தி கொஞ்சமான ஞானம் இருக்கிறவன், ஈஸ்வரன் சொன்னா அதிகமான சக்தி அதிகமான ஞானம் உள்ளவர் அப்படின்னு தெரியறதோ இல்லையோ, ஆகையால் வெவ்வேறுன்னா சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இது சேத்தனா கஸ்மாத் அப்படி சொல்லப்படாதுன்னு. ஏன் அப்படி சொல்லப்படாது அப்படின்னு, அந்யோ சாவன்யோகமஸ்மீதி நசவேதா தேட்சையலோகா பவந்தி மிருத்யோ சமிருத்யுமாப்னோதி யைஹனானேவ பஸ்யதி இதி வேத திருஷ்டிர்ஹி அபோத்யதே. அப்பா, ஜீவர்களுக்கு வேற லட்சணம் ஈஸ்வரருக்கு வேற லட்சணம், ஆகையால் அவ வெவ்வேறாக இருக்கணும் என்று தாங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் உபநிடத்துகளை பார்த்தா அவ ரெண்டு பேரும் ஒன்றுன்னு சொல்றதுப்பா. எங்கே சொல்றது, அந்யோசௌ அந்யோகமஸ்மீதி, அசௌ அந்யஹ அஹம் அந்யஹ, அவர் வேறு நான் வேறு என்று யார் நினைக்கிறானோ ந சவேதா, அவனுக்கு இன்னும் அறிவு ஏற்படவில்லை, ஞானம் ஏற்படவில்லை. அதையோ அந்யாம் தேவதாம் உபாஸ்தே, தன்னை விட மற்றொரு தேவதையை உபாசிக்கிறானோ, எப்படி அந்யோசௌ அந்யோகம், அவர் வேறு நான் வேறு அப்படின்னு யார் உபாசிக்கிறானோ அவனுக்கு இன்னும் ஞானம் வரல. ஆகையால் அப்படி உபாசிக்கப்படாது. எந்த தெய்வத்தை தாங்கள் உபாசிக்கிறதாகும், நானே அந்த தெய்வம் அப்படின்னு சிவோகம் பாவையே அகமித்யேவ விபாவையே பவானீம், எல்லாரையும் நானே அந்த தெய்வம் அப்படின்னு நினைக்கணும். ஆகையால் எந்த உபாசனை பண்ணும் பொழுதும் தெய்வம் வேறு நான் வேறு என்றதான உபாசனை பண்ணினா அவனுக்கு ஞானம் வரலை. ஞானம் வருவதாக எப்படி உபாசிக்கணும், நானே அந்த பொருள், சயஸ்ஜாதோ பொருள் ரேயஸ்ஜாதாவாதித்யேத ஏகா அப்படின்னு நாம் எந்த தெய்வத்தை உபாசிக்கிறோமோ அந்த தெய்வத்தை நாம் என்றே உபாசிக்கணும் அப்படின்னு சொல்றது. அந்யோசா வன்யோகமஸ்மீதி ந சவேதா, இப்படி யார் உபாசிக்கிறாளோ தே க்ஷயலோகா பவந்தி, இப்படி வேறாக உபாசிக்கிறவாள் அவளுக்கு லோகங்கள் நல்ல லோகங்கள் கிடைக்கிறது, ஆனா கொஞ்ச நாள் ஆனது அந்த லோகமானது நசிச்சு போறது. பிரம்மாதி லோகம் கிடைக்கிறது, ஆனா கொஞ்ச நாள் அங்க இருந்துவிட்டு 10,000 வருஷம் அது போல அங்க இருந்துட்டு அப்புறம் இறங்கி வர வேண்டியதான். புண்ணே மர்த்திய லோகம் விசந்தி, ஆகையால் பேத திருஷ்டியுடன் யார் உபாசிக்கிறார்களோ அவளுக்கு கிடைக்கக்கூடியதான லோகங்கள் எல்லாம் நஸ்வரமான லோகங்கள். அயல் உபாசனையே பேத திருஷ்டியாக நம்ம எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லப்படாது. உலகத்திலாம் பூஜை பண்ணிட்டு இருக்க பகவான் வேற நான் வேற நினைச்சுட்டு தானே பிரதட்சிணாதிகள் கோவில்ல அபிஷேகங்கள் இவர்கள்லாம் நடக்கிறது என்ன, அதெல்லாம் பண்ணினா நல்ல லோகம் கிடைக்கிறது, ஆனா கொஞ்ச நாள் ஆனப்புறம் இறங்கி வர வேண்டியதுதான். ஆனா நானே பிரம்மம் என்று உபாசிக்கிறவாளுக்கு என்ன வருது, அவளுக்கு சாஸ்வதமான ஒரு லோகமும் ஞானமும் ஏற்படுகிறது. ஞானம் வந்தால் மறுபடியும் இந்த பிறவி கடல்ல மறுபடியும் வர வேண்டியதான் நிர்பந்தம் இல்லை. வெவ்வேறாக பார்க்கிறானோ, ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறு ஜீவர்களுக்குள்ள வேற்றுமை உண்டு அப்படின்னு யார் பார்க்கிறானோ அவன் மிருத்யோஹோ சஹா மிருத்யுமாப்னோதி, ஒரு தினம் மரணத்தை அடைஞ்சு மறுபடியும் மரணத்தை அடைக்கிறான். ஆயால் பறக்கிறான், இறந்து பறந்து இறந்து பறந்து இறந்து இப்படித்தான் இருக்கிறான். ஆகையால் வேத திருஷ்டியோட யார் உபாசனம் பண்ணுவார்களோ அவளுக்கு ஜனன மரண பரம்பரை இருந்து கொண்டு தான் இருக்கு அப்படின்னு வேத திருஷ்டி அபோக்கியதே, இந்த பேத திருஷ்டியானது நீக்கப்படுகிறது. உபநிடத்தில பேதமாக உபாசனம் பண்ணப்படாது அப்படின்னு சொல்லுகிறது. ஏகத்துவ பிரதிபாதின்யஸ்ருதய சஹஸ்ரசா வித்யந்தே, அதோட இல்லாமல் ஜீவபிரம்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடியதான, ஜீவபிரம்ம ஐக்கியத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடியதான ஸ்ருதிகள் எத்தனை இருக்கு, சஹஸ்ரசோ வித்யந்தே, ஆயிரக்கணக்காக இருக்கின்றன. ஒன்னு ரெண்டுன்னு கிடையாது, ஆயிரக்கணக்கான இருக்கு. எதுக்கும் ஞானாதி லட்சண பேதாத் இத்யத்ர உச்சதே, ஞானாதி லட்சணம் ஜீவனுக்கு சர்வஜ்ஞத்துவம் இல்ல, கிஞ்சிக்யத்துவம் இவனுக்கோ சிறிதளவுக்குத்தான் சக்தி இருக்கு. ஈஸ்வரனுக்கோ உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா விஷயங்களையும் தனித்தனையாகவும் அறிவார், முழுமையாகவும் அறிவார். அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. பூத பவத் பவிஷ்யத் வர்த்தகமான காலங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும் ஈஸ்வரன். ஜீவனுக்கு என்ன ஆகும் இப்ப இருக்கிறதா தெரியும், பழைய இருக்கிற ஞானம் எல்லாம் நமக்கு முழுக்க மறந்து போச்சு. ஓரளவுக்கு கொஞ்சம் தான் ஏதோ ஞாபகம் இருக்கு. இங்க எல்கேஜில யாரோட படிச்சுல பேரெல்லாம் ஞாபகம் இருக்கா, ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேரும் ஞாபகம் இருக்கலாம், நம்ம கிளாஸ்மேட் இவர் அவ்வளவுதான் சொல்லுவோம், மீதி எல்லாம் ஞாபகம் இருக்கோ போச்சு. ஏன் பாதி ஞானமா வந்து ஸ்மரணம் போயிடுறது, மீதி கொஞ்சம் தான் நிக்கிறது. வர்த்தமான காலத்துல ஏதோ கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, பாவியில என்ன நடக்க போறதுங்கிறது ஒண்ணும் தெரியாது இவனுக்கு ஜீவனுக்கு. ஆனா ஈஸ்வரனுக்கோ என்றால் பூதபவத் வர்த்தமான காலத்துல நடக்கக்கூடியதான சகல பதார்த்தங்களுடைய ஞானமும் எதிர்க உள்ளங்கையில பாக்குறா போல இருக்கு. இது ஞானம் எப்படி சக்தின்னு அவருக்கு அச்சிந்திய ரச்சனா சக்தி பரமேஸ்வரன், எதையாவது பண்ணக்கூடியதான ஒரு சக்தி இருக்கு. இந்த ஜீவனுக்கு தன்னுடைய சரீரத்தை நியமனம் பண்ணக்கூடியதான சக்தி இல்லை. ஏதோ இப்படி போறது அப்படி போறது அன்னன்னைக்கு காரியம் நடந்தா சரி அவ்வளவுதான் இருக்கு. ஆகையால் இது ஞானாதி லட்சண பேதம் இருக்கிறதுனால ஜீவன் வேற ஈஸ்வரன் வேற தானே சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். எதுக்கும் ஞானாதி லட்சண வேதாதிதி அத்ரோச்சதே அனபியுபகமாத். அப்பா ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஞானாதி லட்சண பேதம் இருக்குன்னு சொல்றால அது ஒத்துக்கல என்ன. ஏன்னா ஞானம் ரெண்டு பேருக்கும் இருக்கு, அந்த ஞானமானது எப்படி உபயோகப்படுத்தப்படுகிறது என்கிறதுதான் வித்தியாசம். கரண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஜீரோ வாட் பல்புல போட்டோம்னா கொஞ்சமாகத்தான் லைட் வருது, அதுவே 1000 வாட் பல்புல போட்டோம்னா அதிகமா வருது. இல்ல ஜீரோ வாட் பல்புல கரண்ட் கொஞ்சமாக இருக்கு, தொட்டா ஷாக் அடிக்காது சார்னு சொல்லுவிடா. ஏ லட்சண பேதம் இல்லையே, லட்சண பேதம் உனக்கு தெரியல, அவ்வளவு அதுல இருக்கக்கூடியதான ஐக்கியம்ங்கிற அம்சம் தெரியல. நீ வந்து இந்த மங்களான பிரகாசம் அதிகமான பிரகாசம் ஆயால் இது வேறு அது வேறு என்று நினைக்கிறீங்களே தவிர வசுதா அதற்குள்ள இருக்கக்கூடியதான சைத்தன்யம் ஒன்று என்கிறது அறிந்து கொள்ளவில்லை. அதே விதமாக ஜீவன்கிறது உபாதி சிறிதாக இருக்க, சின்ன உபாதியா இருக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் ஞானம் கொஞ்சம் சக்தி தான் இருக்கு. ஈஸ்வரனுக்கு பெரிய உபாதியா இருக்க மாயா எனக்கூடியதான உபாதி, அந்த உபாதி பெருசா இருக்கிறதுனால அதிகமாக ஒரு ஞானமும் அதிகமான சக்தியும் இருக்கு. ஆனா இவ ரெண்டு பேர்களும் நடுவில் இருக்கக்கூடியதான ஆத்மாவானது ஒண்ணுதான் அப்படின்னு. புத்தியாதிபியா வியதிரிக்தா விலட்சணாச்ச ஈஸ்வராத் பின்ன லட்சணா ஆத்மானா நசந்தி. இப்பொழுது நீங்க பார்க்கும் பொழுது இந்த ஜீவன் சொன்னா அவருக்கு கொஞ்சமா தான் ஞானம் இருக்கு, கொஞ்சமாகத்தான் சக்தி இருக்கு அப்படிங்கிறீர்கள். ஆனா இந்த ஜீவர்கள் இடத்துல இருந்து புத்தி முதலிய உபாசனைகள்ல உபாதைகளை நீக்கிவிட்டால் அப்போ எவ்வளவு லட்சணம் இருக்கு தெரியுமா, அது அனந்தமான ஒரு ஸ்வரூபம் இருக்கு. புத்தியாதிபியா வியதிரிக்தா விலட்சணா, நாம் வந்து குறுகினதான ஒரு ஸ்வரூபத்துலதான் இருக்கோம். எப்படி